அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. மார்ச் மாதம் 24 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமீளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் மத்திய அரசு நடத்தும் மருத்துவ படிப்பிற்கான நீட் எனப்படும் பொதுத் தேர்வு தொடர்பாக தமிழகத்தில் தொடரும் குழப்பங்கள்,
சில சட்ட சிக்கல் ஏதேனும் வருமா என்பது குறித்து ஆலோசனை நடந்தது. அதன் சம்பந்தமாக சில கூடுதல் விவரங்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் கேட்டார். அந்த கூடுதல்
இலங்கை அரசு போர்க்குற்றங்களை விசாரிக்கவும் நல்லிணக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஐநா மன்றம் மேலும் 2 அவகாசம் அளித்திருப்பது குறித்த ஆய்வு.
ஆரம்பத்திலேயே மகிந்தவனுடைய அரசை வெளியேற்றி விட்டால் இலங்கையில் இனப்பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் என்பது போலதான் சர்வதேசத்தின் கருத்தியல் இருந்தது. அங்குதான் அந்த
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் மாலதி. சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் சுகாதார காப்பீட்டு மசோதாவிற்கு அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் ஒப்புதல் அல்லது நிராகரிப்பு என்று வாக்களிக்குமாறு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் வாக்கெடுப்பு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் அதிபர் ஒபாமாவின் ஒபாமா ஹெல்த் கேர் என்ற சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி புதிய சட்டம் கொண்டு வருவதற்கான வாக்கெடுப்பு இது. வியாழனன்று நடைபெற வேண்டியிருந்த வாக்கெடுப்பு குடியரசுக் கட்சியினர் சிலரது எதிர்ப்பால் தாமதமானது. இந்த உத்தேச திட்டத்தில் சுகாதாரங்களுக்கான செலவினங்களுக்கான வெட்டு அதிகமாக இருப்பதாக மிதவாதிகள் அஞ்சுகின்றனர். ரோஹிஞ்சா முஸ்லீம்கள் மீது பர்மிய இராணுவம் துஷ்பிரயோகங்கள் நிகழ்த்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த ஐநா மன்றம் முடிவெடுத்திருப்பதை ஏற்க முடியாது என்று மியான்மர் கூறியுள்ளது. மியான்மரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரான ஆங் சான் சூச்சியே ஒரு மனித உரிமை ஆர்வலர் என்று கூறும் அவரது செய்தி தொடர்பாளர் ஐநாவின் புதிய தீர்மானம் எதிர்மறையானது என்று கூறினார். மியான்மரில் விசாரணை மேற்கொள்ள ஐநாவின் புலனாய்வாளர்கள் தடுக்கப்படுவார்களா என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். எகிப்தில் அரபு வசந்த புரட்சிக்கு பிறகு கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த அந்நாட்டின் முன்னாள் அதிபர் ஹோஸ்னி முபாரக் தற்போது விடுவிக்கப்பட்டார். கெய்ரோவில் மருத்துவமனை ஒன்றில் காவல்துறையின் காவலில் வைக்கப்பட்டிருந்த ஹோஸ்னி முபாரக் விடுவிக்கப்பட்டு நகரில் உள்ள தனது இல்லத்திற்கு வந்துவிட்டதாக அவரது வழக்குரைஞர் தெரிவித்தார்.
It creates a sense of frustration among many people who took part in the revolution.
முன்னதாக இந்த மாத தொடக்கத்தில் முபாரக்கின் ஆட்சிக்கு முடிவு கட்டிய 2011 ஆண்டின் புரட்சியின் போது நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்களை கொலை செய்த குற்றச்சாட்டில் இருந்து அவரை விடுவித்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவர் குற்றமற்றவர் என்று தீர்ப்பளித்தது. மோசடி குற்றச்சாட்டில் முபாரக் 3 சிறையில் கழித்துவிட்டார். இஸ்லாமிய அரசு என்று தங்களை கூறிக்கொள்ளும் ஜிஹாதி அமைப்பு ரஷ்யாவின் செச்சன்யா பகுதியில் இராணுவ நிலை ஒன்றில் நடத்திய தாக்குதலில் 6 கொல்லப்பட்டனர். இரவு முழுவதும் நடைபெற்ற இந்த தாக்குதலில் 6 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டதாக ரஷ்ய தரப்பு தெரிவித்த தகவல்களையும் அந்த குழு உறுதி செய்தது. கடுமையான மூடுபணியை பயன்படுத்தி தீவிரவாதிகள் இராணுவ நிலை மீது தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யாவின் தேசிய காவல்படை கூறியது. ஆப்கானிஸ்தான் தொடர்பாக மாஸ்கோவில் அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் பன்னாட்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு விடுத்த அழைப்பை அமெரிக்கா நிராகரித்துவிட்டதாக ரஷ்யா கூறுகிறது. ஆப்கானிஸ்தான் தொடர்பாக ட்ரம்பின் நிர்வாகத்தின் கருத்து ரஷ்யாவிற்கு தெரியவில்லை என்றும் அதன் முடிவு வருத்தமளிப்பதாகவும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்திகளை மேற்கோள் காட்டி இன்டர்ஃபாக்ஸ் செய்தி நிறுவனம் கூறுகிறது. பெரிய கப்பல்களை தாக்க கடற்கொள்ளையர்கள் ஒரு சிறிய மீன்பிடி படகை பயன்படுத்துவதாக சோமாலிய காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அவர்கள் பெரும்பாலும் வெளிநாட்டு குழுவினரை கட்டாயப்படுத்தி கீழிறங்க செய்வார்கள். பகுதியளவு சுயாட்சி பெற்ற புன்லாந்து பகுதியில் 2 முன்னதாக எண்ணெய் கப்பல் ஒன்றை கடற்கொள்ளையர்கள் கடத்தியதற்கு பிறகு இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது.
நேயர்கள் கேட்டது செய்தி அறிக்கை. தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியில் நடக்கவுள்ள இடைத்தேர்தலில் 82 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர். இதுகுறித்த விரிவான செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த 127 பேரில் 82 பேரின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சரியாக வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யாத 45 பேரின் வேட்பு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. ஜெயலலிதா மறைந்ததால் காலியான ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கு வரும் ஏப்ரல் 12 இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிட நேற்று வரை 127 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த வேட்பு மனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. முதலில் திமுகவின் மருது கணேஷ், அதிமுகவின் புரட்சித் தலைவி அம்மா பிரிவின் மதுசூதனன் ஆகியோரின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் அதிமுக அம்மா பிரிவைச் சேர்ந்த டிடிவி தினகரனின் வேட்புமனுவை ஏற்கக்கூடாது என கோரி திமுகவின் சார்பில் தேர்தல் அதிகாரிக்கு மனு அளிக்கப்பட்டது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுகவின் பாபு முருகவேல்,
ஒரு நீதிமன்றத்திலே நான் சிங்கப்பூரை குடியுரிமை பெற்றவன், ஒரு நீதிமன்றத்திலே நான் இந்திய குடியுரிமை பெற்றவன் என்று முரண்பட்ட தகவல்களை தன்னுடைய பிரமாண பத்திரத்தின் மூலமாக தாக்கல் செய்திருக்கிறார். இதுபோல முரண்பட்ட கருத்துக்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அவருடைய குடியுரிமையை முதலில் உறுதிப்படுத்த வேண்டும்
என்று குறிப்பிட்டார். இதனால் தினகரனின் மனு மீது முடிவெடுப்பது தள்ளி வைக்கப்பட்டது. அதன்பின் பல கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு தினகரனின் மனு ஏற்கப்பட்டது. அதேபோல ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் கங்கை அமரனின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டது. சமத்துவ மக்கள் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகளின் வேட்புமனுக்கள் சரியாக பூர்த்தி செய்யப்படாததால் நிராகரிக்கப்பட்டன.
மத்திய அரசு நடத்தும் மருத்துவ படிப்பிற்கான நீட் எனப்படும் தேசிய அளவிலான பொது நுழைவுத் தேர்வு தேவையில்லை என தமிழக அரசு கூறி வரும் நிலையில், தமிழகத்தில் தற்போதுள்ள மையங்களுடன் மேலும் 3 மையங்களையும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மீண்டும் முரளிதரன்.
பெரும் சர்ச்சைக்குள்ளாகியிருக்கும் மருத்துவக் கல்லூரிகளுக்கான தேசிய தகுதித் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டுமென்ற கோரிக்கையை மத்திய அரசிடம் தமிழக அரசு இன்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளில் சேர விரும்பும் மாணவர்கள் நீட் எனப்படும் தேசிய தகுதித் தேர்வை எழுத வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை மத்திய அரசு தற்போது செயல்படுத்தி வருகிறது. ஆனால் இந்த தேர்வின் மூலம் மாணவர் சேர்க்கையை நடத்தினால் கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என தமிழக அரசு கூறி வருகிறது. ஆகவே தமிழகத்தில் இந்த தேர்வுக்கு விலக்கு அளிக்க வேண்டுமென தமிழக அரசு பலமுறை மத்திய அரசை வலியுறுத்தியிருப்பதோடு இது தொடர்பாக 2 சட்டங்களையும் இயற்றியுள்ளது. இந்த சட்டங்கள் தற்போது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இந்த ஆண்டு தமிழகத்தில் தேசிய தகுதித் தேர்வுக்கென 88,000 மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கும் நிலையில், இந்த ஆண்டு நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டுமென கோரி மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டாவை இன்று காலையில் சந்தித்து கோரிக்கை விடுத்தார். அதற்கு பிறகு மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தையும் விஜயபாஸ்கர் சந்தித்து பேசினார். இதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த விஜயபாஸ்கர் மத்திய அரசின் முடிவுக்காக காத்திருப்பதாக தெரிவித்தார்.
இதில் காலையில் நம்ம மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட இது குறித்து நாங்கள் விரிவாக பேசுகின்ற பொழுது இதில் சட்ட சிக்கல் ஏதேனும் வருமா என்பது குறித்த ஆலோசனை நடந்தது. அதன் சம்பந்தமாக சில கூடுதல் விவரங்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் கேட்டார். அந்த கூடுதல் விவரங்களை தமிழ்நாடு அரசின் சார்பில் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதனால் தொடர் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களோடு தெரிவித்துக்கொள்கிறோம். எங்களுடைய கருத்துக்களை மிக அழகாக எடுத்து நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம்.
தமிழகத்தில் உள்ள தனியார் கல்லூரிகளுக்கு நீட் தேர்வை தாங்கள் ஏற்பதாகவும், அரசு கல்லூரிகளுக்கு மட்டுமே இதிலிருந்து விலக்கு கேட்பதாகவும் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார்.
2 சட்ட மசோதாவில் 2வது பிஜி சட்ட மசோதா பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு வெற்றி என்னென்று சொன்னால் அதில் எந்த பாதிப்பும் வராது. ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை, அதாவது இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் சர்வன்ட், ரிசர்வேஷன் ஃபார் ரூரல் கேட்டகரி, இது ரெண்டும் தொடரும் என்பதை மத்திய அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். அதை தொடர்ந்து இப்போ நம்ம இந்த MBBSக்காக இந்த இதை வந்து நாங்கள் தொடர்ந்து
இதற்கிடையில் தமிழகத்தில் ஏற்கனவே சென்னையில் நீட் தேர்வு நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் 3 இடங்களில் இந்த தேர்வுகள் நடக்கும் என மத்திய அரசு இன்று தெரிவித்துள்ளது.
முரளிதரன் வழங்கிய தொகுப்பு அது. தமிழக கண்ணோட்டம் நிறைவு பெற்றது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் போர்க்குற்ற விசாரணை மற்றும் நல்லிணக்க நடவடிக்கைகள் தொடர்பில் சர்வதேச சமூகத்துக்கு அளித்த உறுதிமொழியை நிறைவேற்ற மேலும் 2 காலம் ஐநா மனித உரிமை கவுன்சில் அவகாசம் அளித்துள்ளது. இது யாருக்கு சாதகமாக இருக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர் வலம்புரி விஜயசுந்தரத்திடம் கேட்டேன்.
கால அவகாசம் வழங்குவதற்கு முன்னதாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் கருத்தை அறிந்திருப்பது மிகவும் முக்கியமானது. தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்கள் கால அவகாசம் வழங்குவது தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு எதையும் தராமல் செய்வதற்கான ஒரு நடவடிக்கை என்று கருதுகிறார்கள். எனவே கால அவகாசம் வழங்குவது இந்த நடந்த போர்க்குற்றத்தை மறைப்பு செய்வதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் இருக்க முடியுமே தவிர அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் தேடுவதாக இருக்க முடியாது.
இலங்கை அரசினோட பிரதிநிதிகள் பேசுறப்போ இலங்கை அரசு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு வாதத்தையும் வச்சு, இன்னொன்னு இந்த கால அவகாசம் வந்து சர்வதேச நாடுகள் இலங்கை மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இலங்கை அரசு மீது சர்வதேசம் கொண்ட நம்பிக்கை என்பது அது ஆரம்பத்திலேயே மகிந்தவனுடைய
அரசை வெளியேற்றி விட்டால் இலங்கையில் இனப்பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் என்பது போலதான் சர்வதேசத்தின் கருத்தியல் இருந்தது. அங்குதான் அந்த தவறை நடைபெறுகிறது. உண்மையில் இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை ஆட்சியாளர்களும் தமிழர்களுடைய விடயத்தில் ஒரே மாதிரியான போக்கைத்தான் கொண்டிருப்பார்கள்.
அப்ப மஹிந்தாவையும் மைத்ரியும் நீங்க ஒரே இதுல ஒரே இடத்துல வச்சு பாக்குறீங்களா?
மஹிந்த ராஜபக்சவனுடைய போக்கில் ஒரு கடும் போக்கு வெளிப்படையாக தெரிந்தது. மைத்ரிபால சிறிசேனவிடம் சில நல்ல இயல்புகள் இருந்தாலும் ஏன் இவர்கள் அதற்கு ஒருபோதும் ஒத்துழைக்கப் போவதில்லை? இப்பொழுது இன்னும் மீள்கூடிய அமர்வுகள் சரியான முறையில் நடைபெறவில்லை. தமிழ் அரசியல் கைதிகள் இன்னமும் சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தால் தெரியும், வடபுலம் முழுவதிலும் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்ப செல்ல வேண்டும் என்பதற்காக மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் இவை அடிப்படை பிரச்சனைகள். இதற்கெல்லாம் கால அவகாசம் தேவையில்லை. இப்பொழுது ஐநா சபை 2 ஆண்டுகள் கால அவகாசம் கொடுக்குமாக இருந்தால் கேப்பாப்புலோ மக்கள் போவதற்கும் 2 ஆண்டுகள் தேவைப்படும். ஏனென்றால் அந்த கால அவகாசத்துக்குள் இதெல்லாம் அடங்குகின்ற விஷயங்கள் தான். எனவே கால அவகாசம் என்பது இலங்கை அரசு மீது கொண்ட நம்பிக்கையினால் வழங்கப்பட்டது என்பதை விட அது தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை தான் ஐநா சபை கவனித்திருக்க வேண்டும்.
மூத்த பத்திரிகையாளர் வலம்புரி விஜயசுந்தரம். அடுத்து, இலங்கையில் திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு பள்ளிவாசல் காணியை ராணுவம் ஆக்கிரமிக்க முற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபிக்கை தொடர்பு கொண்டு கேட்டார் எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
2nd உலக மகா யுத்தத்திற்கு பின்பு ஒரு பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாயல், கருமலையுற்று பள்ளிவாயல் காணி உள்ளடங்களாக சுமார் 4.6 ஹெக்டேக்கர் விசிறமான காணியை பாதுகாப்பு அமைச்சுக்கு சுகரிப்பு செய்வதற்காக பிரதேச செயலாளர்னால் காணி எடுத்த சட்டத்தின் கீழ் பிரகாரம் அறிவித்தல் ஒன்றை அந்த காணிக்குள் ஒட்டியிருக்கின்றார். இது சம்பந்தமான ஆட்சேபனைகள் இருப்பின் மார்ச் 30ஆம் தேதிக்கு முன்பு எங்களுடைய ஆட்சேபனையை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிரதேச செயலாளர்னால் இந்த அறிவித்தல் விடப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய ஆட்சேபனையை அரசியல் என்கின்ற காணி அமைச்சுக்கு அதற்குரிய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன்.
பள்ளிவாசலுக்குரிய காணியை உரிமை கோரும் சட்டரீதியான ஆவணங்கள் உள்ளதா?
அதற்குரிய பெர்மிட் அல்லது உறுதி என்று நினைக்கின்ற ஒரு டீட் இருக்கின்றது. இப்படி நிர்வாக சபை பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் அந்த தஸ்தாவதிகள் அனைத்தும் பள்ளி நிர்வாக சபையிடம் இருக்கின்றது. அந்த பள்ளி வாயிலை திருத்துவதற்காக அரசாங்கத்தின் நிதி உதவியோடு தேசிய மீலாத் விழா என்ற அந்த நிதிக்கு கீழ் ஏற்கனவே அது திருத்தப்பட்டது. ஆனால் இருந்தாலும் 2013 அல்லது 2014 என்று நினைக்கின்றேன் அந்த பள்ளியை இராணுவத்தினர் முற்றாக அழித்து விட்டனர். அதன் பின்பு பெரியதொரு சர்ச்சையாக மாறி மீண்டும் நாங்கள் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் சந்தித்து பள்ளி வாயல் உடைக்கப்பட்டு விட்டது, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த காணியையாவது எங்களுக்கு விடுவித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நாங்க பள்ளி வாயலுக்குரிய காணியை விடுவித்து தந்திருந்தது.
ஏற்கனவே இராணுவ பாவனையில் இருந்த பள்ளிவாசல் காணி சில வருடங்களுக்கு முன்பு விடுவிக்கப்பட்டதாக கூறுகின்றீர்கள். அக்காணியின் தற்போதைய நிலை என்ன?
தற்போதைய நிலைமையில் விடுவித்தது போன்றே தான் இருக்கின்றது. இன்னும் அந்த காணி அபிவிருத்தி செய்யப்படவில்லை. அந்த அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த எங்களுடைய காணியில் போய் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை பள்ளி வாயிலை கட்டுவதற்கான பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம்
என்று குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபிக்.
ஆர் உதயகுமார். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் சுகாதார காப்பீட்டு மசோதாவிற்கு அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் ஒப்புதல் அல்லது நிராகரிப்பு என்று வாக்களிக்குமாறு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளார். ரோஹிஞ்சா முஸ்லிம்கள் மீது பர்மிய ராணுவம் துஷ்பிரயோகங்கள் நிகழ்த்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த ஐநா மன்றம் முடிவெடுத்திருப்பதை ஏற்க முடியாது என்று மியான்மர் கூறுகிறது. எகிப்தில் அரபு வசந்த புரட்சிக்கு பிறகு கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த அந்நாட்டின் முன்னாள் அதிபர் ஹோஸ்னி முபாரக் தற்போது விடுவிக்கப்பட்டார். ஆப்கானிஸ்தான் தொடர்பாக மாஸ்கோவில் அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் பன்னாட்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு விடுத்த அழைப்பை அமெரிக்கா நிராகரித்து விட்டதாக ரஷ்யா கூறுகிறது. இஸ்லாமிய அரசு என்று தங்களை கூறிக்கொள்ளும் ஜிஹாதி குழு ரஷ்யாவின் செச்சன்யா பகுதியில் ராணுவ நிலை ஒன்றில் நடத்திய தாக்குதலில் 6 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலம் பிபிசி தமிழோசியுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் நேயர்கள் 0858885692 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே.